முகவன்சதி பாதாரவிந்த சதகத்தில் 85வது ஸ்லோகம். தபத்ரஸ்தம் பாதாத் கிசலயம் அரண்யாந்தரமகாத் பரம் ரேகாரூபம் கமலமமுமே வாஷ்ரிதம் அபூத் ஜிதானாம் காமாட்சி த்விதயமபி யுக்தம் பரிபவே விதேஷே வாசோ வா சரணகமனம் வா நிஜரிபோஹோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பாதாத்து திரஸ்தம், உன்னுடைய பாதத்தை பார்த்துண்டு பயந்துண்டு, கிசலயம் தளிர், அரண்யாந்தரமகாத் வேற காட்டுக்கு ஓடி போயிடுத்து, பரம் ரேகாரூபம் கமலம் அமுமேவ ஆசிரித்தம் பூத்து, கமலம் அதே மாதிரி உன்னுடைய பாதத்துக்கிட்ட பயந்துண்டு வந்து உன் கால்லையே ரேக வடிவத்தில் பத்மரேகையாக காலிலே வந்து ஒட்டின்னு கொடுத்து, அதாவது தளிர் ரொம்ப மென்மையாக இருக்கும், அதை விட காமாட்சியினுடைய சரணம் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால அப்படி அது தோல்த்து போய் ஓடி போயிடுத்து. தாமரை ரொம்ப அழகாக இருக்கும், தாமரை காட்டிலும் காமாட்சியினுடைய பாதம் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தாமரை காலில் வந்து விழுந்துடுத்து, ரேகையாக நம்மளோட காலிலே வந்து ஒட்டின்னு எடுத்து. ஜிதானாம் காமாட்சி, ஜிதானாம்னா தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு த்விதயம் அப்படி யுக்தம் பரிபவே, தோற்போனால் ரெண்டு வழி தான் இருக்குது, ஒன்று விதேசை வாசகா, ஒன்று வேறு ஊருக்கு ஓடி போயிடணும், அல்லது சரண கமனம்பா நிஜரி போகும், தன்னுடைய எதிரியின் காலில் வந்து விழணும், அது ரெண்டு தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து அம்பாவுடைய சரணம் ரொம்ப மென்மையாக இருக்குது, அம்பாவுடைய சரணம் ரொம்ப தாமரை காட்டிலும் சிவப்பாக அழகாக இருக்குது அப்படிங்கிறது கவித்துவம் பார்த்தா அந்த அர்த்தமே ரொம்ப அழகாக இருக்குது. சரணத்தை அடியார்கள், திருவடிய நபினவ அடியார்கள், அந்த அடியார்களை சரணம்னு வச்சுண்டு இந்த மென்மை அப்படிங்கிற குணத்தை அடியவர்களுடைய ஹியூமிலிட்டி அல்லது பணிவு அப்படின்னு வச்சுண்டு அந்த அழகு தாமரை போன்ற அழகு அப்படிங்கிறத, தாமரை எப்பவுமே தூய்மைக்கு ஒரு அடையாளம், அடியவர்களுடைய தூய்மை அப்படின்னு வச்சுட்டு பார்த்தா ஒரு சில அழகான அர்த்தம் வருது. அது நம்ம மகான்களுடைய சரித்திரத்துலேருந்தே எடுத்து பார்க்கலாம். சில பேர் மகான்கள் பக்கத்துலேயே இருப்பா, ஆனால் அவரை விட நம்ம ரொம்ப தூய்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பா, மனசில் கர்வம் இருக்கும், ஆனால் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணிவாக நடந்துப்பா, இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நாள்பட நாள்பட மகான்களுடைய பணிவோ அவளோட தூய்மையோ அது வந்து எட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட தோற்று போயிடுவார். இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரத்தை எடுத்திருந்தால், பிரதாப் சந்திர ஹாஸ்ரான்னு ஒருத்தர், அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசி 10 வருஷம் அந்த சிஷியர்கள்லாம் வந்து சேர்ந்தபோது, ராக்கால் நரேன் சசி இவாள்லாம் வந்தபோது அந்த தட்சிணேஸ்வரில் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ரூம் வாசல்லையே இந்த ஹாஸ்ரா உட்காந்துருக்கார். ஆனால் அவர் வந்து மாலையை உருட்டின்ட்டு, தான் ரொம்ப பரமஹம்சரை விட, நான் தான்பா பரமஹம்சர், அவரோட நான் ரொம்ப நிறைய தபஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வா அப்படின்னு இந்த பசங்களும் எஸ்பெஷலி நரேன் விவேகானந்தர் அவர்கிட்ட போய் வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்திருக்கார். மகான்னம் அவரோட பெருமை உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தது. அதனால் கொஞ்ச நாளில் இந்த ஹாஸ்ரா ஊருக்கு போய்டுறார். ஆனால் கடைசி நாள் அந்த ஹாஸ்ரா குருதேவர் வரார், அவருக்கு ஆசனம் போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, குருதேவா வந்துட்டேளா அப்படின்னு சொல்லி உயிரை விடுறார். அதே மாதிரி ஹிருதய் ராம்னு முதல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உறவுக்காரர் கூட வந்து அவருக்கு ராமகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறார். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் அப்படியே சேவை பண்ணிட்டுருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை காட்டிலும் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலிட்டே வேண்டிக்கிறார், அம்மா இவன் என்னை தொல்லை பண்ணுறானே, இங்கே வரவாளெல்லாம் என்னை பார்க்க விடாமல் பண்ணுறானே அப்படின்னு, நீ இதாக பண்ணக்கூடாதான்னு வேண்டினோடனே ஒரு நாள் அந்த ஹிருதய்ராம் அந்த மதுர் பாபுவோட பொண்ணுக்கு பாதத்தில் பூஜை பண்ணுறார். அதை வந்து அந்த மதுர்பாபாவுடைய வீட்டு பெண்கள் பார்த்துடுறா. அவள் வந்து இது அந்த குழந்தைக்கு கெடுதல், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹிருதயராம தட்சிணேஸ்வரத்துலேருந்தே போக சொல்லிடுறார். அப்புறம் ஏதோ துணிலாம் வித்துண்டு, அப்புறம் கடைசியில் அவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நாமத்தை சொல்லிண்டு அவர் பகவானுடைய குருதேவருடைய பாதத்திலே போய் சேர்றார். கிரீஷ்சந்திர கோஷ் எடுத்திருந்தாலும் முதல் தடவை கிரீஷ்சந்திர கோஷ் ராமகிருஷ்ணத்தினுடைய டிராமாவுக்கு வரும்போது கைகூப்பி வணங்குறார். ராமகிருஷ்ணன் வணங்குறார், இவர் திரும்பி வணங்குறார், அவர் திரும்பி வணங்குறார். மூணாவது தடவை கிரீஷ் வணங்குறார், ராமகிருஷ்ணன் வணங்குறார். இது என்னடா வேடிக்கைன்னு சொல்லி, இவ்வளோ வணக்கமாக யாராக இருப்பாளா, எல்லாம் போலி அப்படின்னு கிரீஷ் நினைக்கிறார். அந்த கூட வந்தவா கேட்குறா டிக்கெட் வாங்கணுமான்னு. இவருக்கு மட்டும் வாங்க வேண்டாம், நீங்களாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் தட்சிணேஸ்வரத்தில் கிரீஷ் பார்க்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பக்தி ஏற்பட்டு அவர்கிட்டயே போய் அவரே நமஸ்காரம் பண்ணிட்டு என்னை ஏற்றுக்கணும்னு போது, தினம் காத்தால் சாயங்காலம் நீ சுவாமி பேரை சொல்லுன்னு, அதெல்லாம் முடியாது, நான் குடிச்சிட்டு எங்கேயோ கிடப்பேன், சரி ஒருவேளை சொல்லணும் அது கூட மாட்டேன் அப்படின்னு. அப்போ உன் பொறுப்பு முழுக்க என்கிட்ட கொடுத்துரு, பவர் ஆஃப் அட்டர்னி நீ எனக்கு கொடுத்துரு, நான் ஒன்று பார்த்துக்கிறேன், நீ இனிமே எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு, நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கிரீஷ் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கிரீஷ் வந்து, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண, நீ எப்படி நான் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியும், என் குருதேவர் அனுகிரகம் இருந்து நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அதிலிருந்து அவர் தன்னுடைய பவரே இழந்து ராமகிருஷ்ணர் தான் தன்னை செலுத்துகிறார் அப்படிங்கிற உணர்வோடு ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணுறார். ரொம்ப நாடக உலகத்தில் கிரீஷ் சந்திர கோஷோட பேர் இன்றைக்கும் இருக்குது பெங்காலியில். அந்த மாதிரி காரியங்கள் பண்ணால் கூட ரொம்ப ஹம்பிளாக இருந்து அவரோட குடிப்பழக்கம் பெண்கள்கிட்ட போகிறது இந்த பழக்கத்தெல்லாம் விட்டு தூய்மையாக இருந்து கடைசியில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேரோட உயிரை விடுறார். இந்த மாதிரி ரமணருடைய சரித்திரத்தை எடுத்தால், ரமணக்கிட்ட ராமகிருஷ்ண சுவாமின்னு ஒருத்தர் கைங்கரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஏதோ ஒரு பெண் விஷயமாக தொடர்பு ஏற்பட்டு அந்த திருவண்ணாமலையில் ராத்திரி ஆச்சுன்னா அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கார். அந்த பெண்ணோட வீட்டுக்காரை கண்டுபிடிச்சி இவரை துரத்தின்னு வரா. இவர் ஓடி வந்து ரமணருடைய ரூமில் வந்து உட்காந்துக்கிறார், விட்டு போய்ட்றா. அந்த ரமணர் சொல்கிறார், இனிமேலேருந்து இந்த ராமகிருஷ்ணன் எனக்கு பர்சனலாக எனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது அப்படின்னு எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணுறார். ரமணர் சொல்கிறார், அவன் மாட்டின்டான், மற்றவன் மாட்டிக்கல, அவ்வளோதான், அவனை ஒன்றும் பழிக்க வேண்டியதில்லை. இந்த ஆசிரமத்துக்கு வரவா என்னை பார்க்கணும், என்னோட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு வரா. அவளை சும்மா ஊருக்குள்ளே வேலை கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தால் அவள் எப்படி முன்னேற முடியும், அதனால் இங்கேருந்து நான் என் கண் முன்னாலே நான் இவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு அடைக்கலம் கொடுக்குறார். இன்னொருத்தர் பெருமாள் சுவாமின்னு ஒருத்தர் ரமணருக்கு ஸ்கந்தாசிரமத்தில் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறார், இந்த ரமணாசிரமம் என்னோடது அப்படின்னு. அதுக்கு வர டொனேஷன் தபால் எல்லாம் போய் நான் தான் ரமணாசிரமம்னு ஒரு தானே ஒரு சீல் பண்ணிட்டு அதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் கடைசியில் கோர்ட்டில் கேஸ் போடுறார், ரமணாசிரமம் என்னோடது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஆசிரமம் மீண்டு விடுறது. இவ்வளோ ஹிம்சை பண்ணுறார் அவர், ரமணரை பற்றி ரொம்ப வேண்டாததெல்லாம் பிட் நோட்டீஸ் அடித்து அனுப்புகிறார். ரமணர் பெண் தொடர்பு அது இதுன்னு ரமணர்தான் சிரிக்கிறார். அவர் அந்த பெருமாள் சாமி சொன்னாராம், இன்னும் காசு இருந்தால் இன்னும் நிறைய நோட்டீஸ் அமைச்சிருப்பேன், இங்கே வர சொல்லு நான் பணம் தரேன், நிறைய நோட்டீஸ் அமைச்சேன், நிறைய பேர்கிட்ட இவன் ரயில் வண்டி வரும்போதே அங்கேயே கொடுத்துட்டோம், அதை பார்த்துட்டு இங்கே இவ்வளோ கூட்டம் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லவன் மட்டும் இங்கே வந்தால் போகிறோம் அப்படிங்கிறார் ரமண பவான். அந்த பெருமாள் சுவாமி கடைசியில் திருந்தி உடம்பெல்லாம் கெட்டு போய் ஒரு வண்டியில் வந்து ரமணர்கிட்ட, என்னை மன்னிச்சிருங்கோ, நான் நரகத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னே, ரமண பவான் அங்கேயும் நான் இருப்பேன் அப்படின்னு விளையாட்டை சொல்கிறார். அப்படி எங்கும் இருந்து மகான்கள் காப்பாத்துறா. காஞ்சி ஆச்சாரியால் அது மாதிரி கண்ணதாசன் ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சின்னப்பதேவர்கிட்ட விபூதி கொடுத்தனுப்புறார். அதை இட்டுண்டதுலேருந்து அந்த கண்ணதாசன் அதுக்கு முன்னாடி தீக்கால இருந்தவர் வந்து பெரிவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். பெரிவா சொல்கிறா, நீ எங்கிட்ட வரத்துக்கு கூச்சமே படாத, உன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை உன்னுடைய அழகான தமிழுங்கிற தேனில் கலந்து அந்த கசப்பு மருந்தை கொடுத்தா ஜனங்கள்லாம் திருந்துவா, நீ நிறைய நம்ம மதத்தை பற்றி எழுதுன்னு சொல்லி அப்படிதான் அவர் 25 வால்யூம் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதியிருக்கார். அது இந்து மதத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கு. அது மாதிரி எம்ஜிஆர் எப்படி எப்படியோ இருந்தவர், கடைசியில் ரொம்ப பெரியவாட்ட பக்தியாக இருந்தார். பெரியவாளை வந்து பார்க்குறார். பெரியவா இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற குளத்துக்கெல்லாம் தூர்வாரணும்னு சொல்கிறா. அப்புறம் மூகாம்பிகை கோயிலுக்கு பண்ணுங்கிறா. பெரியவா 10 வருஷம் நார்த்தில் சத்தாரா போயிட்ட போது வீரப்பன் அமிச்சு பெரியவா பாதம் படணும், அப்போ தான் மழை வரும், தமிழ்நாட்டில் பஞ்சா இருக்குது அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி பெரியவாளை திரும்பியும் தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வச்சோடனே மழை கொட்டித்து, விஸ்வசிங்கருக்கு கொட்டின மாதிரி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலமான போது பெரியவா மோட்சதி ஏற்ற சொல்கிறான். சுவாமிகள்கிட்டையும் இந்த மாதிரி ஜனங்கள் பழகினவா அந்த மாதிரிலாம் பேசியிருக்கா. அவருக்கு நிறைய பண கஷ்டம் இருந்தது, அதனால் நீ ரொம்ப புத்தி கட்டும், இவ்வளோ வித்தியை வச்சுட்டு பணம் சம்பாதிக்க தெரில உனக்கு, இன்னமும் அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ பார்த்தாலும் அழுகையா, கொஞ்சம் சம்பாதிச்சு சௌக்கியமாக இருக்க தெரியலையே உனக்கு. இந்த பாகவதத்தில் மெட்டீரியலிஸ்ட்டை கண்டிச்சிருக்கும் சுவாமிகள், அது அதே மாதிரி அங்கே புஸ்தகத்தில் இருக்கதே சொல்வார். நீ இப்போ பார்த்தாலும் இந்த பணத்தை கண்டித்து பேசுகிற, அதனால் உனக்கு பணமே வரமாட்டேங்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் பிரவச்சனம் பண்ணுறவளுக்கு பணம் கொட்டுறது அப்படின்பா. சுவாமிகள் வந்து கொட்டுறவா புரிக்கிட்டோம், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இதை படிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது அப்படின்பார். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது தானே நம்ம சொல்ல முடியும். பாகவதத்தில் அட்டையிலேருந்து அட்டை மெட்டீரியலிஸ்ட்டை கண்டித்து பணக்காரா என்ன மாதிரி தப்புகள் பண்ணுவா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், பகவானிடத்தில் மனசை வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அது சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் பாகவத பிரவச்சனம்னு அப்படின்னு ரொம்ப ஹானஸ்டாக இருப்பார். சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்ட போதும் 60 வயசில் என்ன சன்னியாசம், இத்தனை குழந்தைகளும் பெற்றுட்டு அப்படின்னு சொன்னவா உண்டு எங்கிட்டே. ஆனால் அவளே அவளோட 75 வயசில் எங்கிட்ட பணம் வந்தால் அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வரத்தான் செய்கிறது, இன்னும் கூட ஆசாபாசங்களெல்லாம் போல, உன்னுடைய குருநாதர் எவ்வளோ பெரிய மகான்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார். அப்படி சுவாமிகளை அவரோட கொள்கைகள் பிடிக்காமல் விலகி போனவா, அவருடைய சந்நியாசத்துடைய மகிமை புரியாதவா. இன்னொருத்தர் இருந்தார், அவர் வந்து தன் நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணுவார். நான் அந்த மந்திர ஜபம் இவ்வளோ ஆவர்த்தி பண்ணிட்டேன், சித்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சுவாமிகள் வந்து எனக்கு ராமநாமம் சிவநாமம் அதுதான் பண்ண முடியறது அப்படின்னு லைட்டாக சொல்லிடுவார். அதே பர்சன் சுவாமிகள்ட்ட வந்து கடைசி காலத்தில் ஏதோ ஜபங்கள் பண்ணேன், ஏதோ சித்திலாம் வந்த மாதிரி நான் பெருமைப்பட்டுட்டேன், இப்போ நானே சிவநாமம் தான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லாம் சொல்லித்து நல்ல கதை அடைஞ்சார். இந்த நான் சொன்ன முன்ன சொன்னவாலும் சுவாமிகள் சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு நல்லதை கற்றுன்ட்ருப்பா. அவர்கிட்ட அவரோட பணிவையும் அவரோட தூய்மையும் பார்த்து தானே பக்கத்தில் வந்தா, அதனால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பக்தியோட ஏதாவது ஒன்று சொன்னதை கேட்டுப்பா. ஒரு காத்தால் எழுந்தோடனே கஜேந்திர மோட்சம் பிடிச்சா ரொம்ப நிம்மதியாக பகவான் கூப்பிட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றும் பண்ணிட்டு இருப்பா. அவள் கடைசி நாள் அன்னைக்கு கிருஷ்ணான்னு சொல்லி வந்துட்டியான்னு சொல்லி சுவாமியோட கலந்துருவா. அந்த மாதிரி சுவாமிகள் கிட்ட ஒரு நல்லது அவர் சொல்லி கற்றுண்டு அதுக்கப்புறம் உலகம்லாம் சுற்றிட்டு வந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒரு நல்ல காரியம் ஒரு பஜனத்தை பிடிச்சுடுவாலாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த பரமபதம் அடையிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மகான்கள் ஏன் இந்த மாதிரி விஷயங்களாக இன்றைக்கி சொல்கிறேன்னா, நம்ம சுவாமிகள் சொன்னதை கேட்குறோம், ஏதோ கொஞ்சம் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறான்னா கூட காமினி காஞ்சனத்தில் ஒரு டெஸ்ட் வச்சா கட்டாயம் ஃபெயில் தான் ஆகிடுறோம். அதனால் நமக்கு இந்த மாதிரி மகான்கள்கிட்ட முட்டி மோதினவா கூட ஒரு காலத்தில் அவருடைய மகிமையும் புரிஞ்சுண்டு தள்ளி போனாலும் அவரோட தியானத்தோடைய காலமானா, இல்லை அவரோட காலில் வந்து விழுந்து அவரோட சர்வீஸ் பண்ணி அவர்கிட்ட ஐக்கியமானா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்தை நம்ம படிச்சுட்டோன்னா நமக்கு அதில் ஒரு ஹோப் கிடைக்குங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தோணித்து. தவத்ரஸ்தம் பாதாத் கிசலயம் அரண்யாந்தரமகாத் பரம் ரேகாரூபம் கமலமமுமேவாஸ்ரிதம் அபூத் ஜிதானாம் காமாட்சி த்விதயமபி யுக்தம் பரிபவே விதேஷே வாசோ வா சரணகமனம் வா நிஜரிப்போஹோ. நமஃபார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.